السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن المجيد: فمن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்றாளனும் நிகரற்ற அனுப்பினருமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சான்றோர்கள் அனைவர்கள் மீதும், அத்தனை முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புகொண்ட இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் முடிந்து விட்டால் அடுத்து வருகிற ஷவ்வால் மாதம் இஸ்லாமிய சமூகங்களுக்கிடையே அதிகமான திருமணம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிற மாதங்கள் ஆகும். ஷவ்வால் மாதத்தில் திருமணம் முடிப்பது ஒரு வகையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் ஆகும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கால தஸவ்வஜனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷவ்வால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஷவ்வால் மாதத்திலே திருமணம் செய்தார்கள். ஷவ்வால் மாதத்திலே எனக்கு என்னை வீட்டுக்கும் அழைத்து சென்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திருமணம் முடிக்கப்படுகிற போது மிகச்சிறிய வயது, எனவே நிக்காஹ் முடித்துவிட்டு உடனேயே வீட்டுக்கு அழைத்து செல்லவில்லை. கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளோ இரு ஆண்டுகளோ கழிந்த பின்புதான், அந்த பக்குவம் வந்த பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். அதைத்தான் இந்த இரு வாக்கியமாக இங்கே சொல்லிக் காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, பெரும்பாலும் தாம்பத்தியம் அந்த வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஷவ்வால் மாதத்தை பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வேறொரு ஹதீஸில் அறிவிக்கிறார்கள். இந்த மாதத்தில் திருமணம் செய்வது ஒரு பரக்கத்து இருக்கிறது, ஒரு நன்மை இருக்கிறது. எனவேதான் நமது சமுதாய மக்கள் ரமலான் முடிந்தவுடனேயே அடுத்து காரியங்களாக இந்த மாதத்தை தேர்வு செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் திருமணம் எப்படி முடிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான பிரச்சனை. அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை நமக்கு வணக்கமாக மட்டும் அமைத்து தரவில்லை, இஸ்லாமிய வாழ்க்கையவே நமக்கு வணக்கமாக அல்ல அமைத்து தந்திருக்கிறான். எந்த சமூகத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய பேர் இது. ஏன்னா அவரவர்கள் தங்களது வணக்கங்களை அது ஒரு தனியாகவும் தனது வாழ்வு முறையை ஒன்றாகவும் அமைத்திருப்பதை தான் பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற அத்தனை சமயங்களும் சரி, அத்தனை மக்களும் சரி, அவர்களது வாழ்விற்கும் வணக்கத்திற்கும் சம்பந்தம் இருக்காது. வணங்க வேண்டும் என்று நிலை வருகிற போது எப்போது நினைத்தாலும் அவர்கள் சென்று தங்களது விக்கிரகங்களுக்கு முன்னால் வணங்குவதை பார்க்கிறோம். வாரத்திற்கு ஒரு நாள் என்ற கணக்கில் சென்று வணங்குவதை பார்க்கிறோம். அல்லது ஏதாகிலும் ஒரு நன்மை ஏற்பட்டால் அதற்காக, அல்லது ஏதாகிலும் ஒரு விசேஷமான நாட்கள் வந்தால் அதற்காக என்ற நிலையில் தான் வணக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வு வணக்கம் அல்ல. ஆனா அல்லாஹு தஆலா நமக்கு இஸ்லாம் என்கின்ற சம்பூர்ணமான மார்க்கத்தின் மூலமாக காலையிலே விழிப்பதில இருந்து இரவு படுக்கை செல்லுகின்ற வரையிலும் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களையுமே அவன் வணக்கமாகவே அமைத்து தந்திருக்கிறான். அதில் உங்களுடைய தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் உண்ணுகிற உணவே உணவாக இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிட நேரம் அல்லது 15 நிமிட நேரம் நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னாலும் அந்த நேரமும் வணக்கமாகவே கழிகிறது. நாம் தேவைக்காக நமது தேவைக்காக குடிக்கிறோம், பானம் தண்ணீர் அருந்துகிறோம் என்று சொன்னால் அந்த நிமிடங்களும் வணக்கமாகவே கழிகிறது. இஸ்லாமிய முறைப்படி அதை செய்வாதனால் தண்ணீர் குடிப்பதற்கும் இஸ்லாம் முறையை சொல்லித் தருகிறது அல்லவா? உணவு உண்ணுவதற்கும் எப்படி உண்ண வேண்டும், ஆரம்பிக்கிற போது என்ன சொல்ல வேண்டும், முடிக்கிற போது என்ன சொல்ல வேண்டும், எந்த முறையிலே சாப்பிட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்தார்களோ அந்த முறைப்படி அவைகளை நாம் செய்கிற போது அது வணக்கமாக மாறிவிடுகிறது. அதுபோல உறக்கமும் வணக்கம்தான். ஏன், நாம் நமது மனைவியிடத்திலே நமது ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஈடுபடுகிற தாம்பத்தியமும் கூட வணக்கம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது மனைவியிடத்திலே நீங்கள் செல்வதும் கூட உங்களுக்கு நன்மையாக எழுதப்படும், அதற்கும் நன்மை உண்டு, நற்கூலி உண்டு என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சந்தேகம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அது எப்படி? எங்களது சொந்த இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தானே நாங்கள் அப்படி ஈடுபடுகிறோம், இதற்கும் நன்மை உண்டா, நற்கூலி உண்டா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இச்சையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி மனைவி அல்லாத மற்றவர்களிடத்திலே அதை நீங்கள் பயன்படுத்தினால் குற்றம் ஏற்படுமா, பாவம் ஏற்படுமா என்று கேட்டார்கள். ஆம், பாவம் ஏற்படும், அது தவறான வரி, அதனால் பாவம் உண்டாகும். அப்படியானால் ஹலாலான முறையிலே அந்த இச்சையை பூர்த்தி செய்வதும் உங்களுக்கு வணக்கமாகும், அது நற்கூலியை பெற்றுத் தரும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் செய்கிற அத்தனையுமே வணக்கமாக இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் சொல்லித்தந்த முறைப்படி. ஆனால் அப்படி பார்க்கிற போது திருமணம் என்பது இன்றைக்கு நமக்கு மத்தியிலே ஒரு அது வயிறு வந்துவிட்டால் அதை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயமாக சடங்காக கருதப்பட்டு வந்தாலும் கூட இஸ்லாமிய முறைப்படி நிகழுமானால் அது வணக்கத்திற்குரிய ஒரு செயல்தான், அதற்கு நற்கூலி உண்டு, திருமணத்திற்கும் நற்கூலி உண்டு, திருமணம் முடித்த பிறகு வாழுகிற அந்த இல்லற வாழ்க்கை அத்தனைக்குமே நற்கூலி உண்டு இஸ்லாமிய முறைப்படி அமைந்திருந்தால். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான், உம்மின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் மசுவாஜா. அல்லாஹ் தஆலாவுடைய அத்தாட்சிகளை சொல்லுகிற போது அவள் வரிசைப்படுத்தி வருகிறான், வானம்பத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், அதில் இருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற படைப்பினங்களை பாருங்கள், இரவு பகல் மாறி மாறி வருகிற அறிவுரைகளை பாருங்கள், எண்ணற்ற காட்சிகள் அல்லாஹ் ஒருவன் என்பது அத்தாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதிலே அல்லாஹ் இதையும் சேர்த்திருக்கிறான், அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலே இருந்தே உங்களது மனைவிமார்களை அல்லாஹு தஆலா உருவாக்கியிருக்கிறானே, படைத்திருக்கிறானே, அதுவும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. எதற்காக உங்களை உங்களிலிருந்து உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், லிதஸ்குனோ இலைஹா, அவர்களின் மூலம் நீங்கள் மனநிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி. திருமணத்தின் மூலம் மனநிம்மதி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது அல்லாஹ் அவர்களுக்கு துணையாக அவர்களது விலாப்புற எலும்பிலே இருந்துதான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சொல்லித் தருகிறார்கள். அதுபோலதான் ஒவ்வொரு ஆணுடைய விலாப்புற எலும்பிலிருந்துதான் அவனுடைய துணைவி படைக்கப்பட்டிருக்கிறாள். அவனுக்கு இல்லறத்திலே அவனுக்கு ஈடு கொடுக்கிற மனைவி அதிலிருந்துதான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவனுடைய மனைவி அவன் அல்லாத வேறு ஒரு பொருள் அல்ல, அவனிடத்தில் இருக்குகின்ற ஒரு பொருள் தான். எனவேதான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அவன் உங்களிலிருந்தே உங்களது மனைவியை படைத்ததும் நீ தஸ்குரோ இல்லையா, அவர்களின் மூலம் உங்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மனநிம்மதியை உண்டாக்கி இருக்கிறான். திருமண வாழ்க்கையின் மூலம் மனநிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது பொய் அல்ல. திருமணத்தின் மூலம் நாமெல்லாம் நினைக்கிறோம் திருமணம் முடித்து விட்டால் நிம்மதி போய்விடும் என்பதாக நினைக்கிறோம், உண்மை அது அல்ல. திருமணத்தின் மூலம்தான் மனித சமுதாயத்திற்கு அமைதி இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது. மலை நாட்டு அறிஞர் ஒருவன் சொல்லுவான், திருமணம் என்பது வட்டம், அந்த வட்டத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று வெளியிலே இருப்பவன் ஆசைப்படுவான், உள்ளே இருப்பவனும் வெளியிலே வருவதற்கு ஆசைப்படுவான் என்று சொல்லுவானாம். அப்படி இஸ்லாம் சொல்லவில்லை. திருமண வாழ்வின் மூலம்தான் நன்மை இருக்கிறது, மன அமைதி இருக்கிறது,
மிகப்பெரிய நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, வஜால பைனக்கும் மவத்தத்தும் வரஹமா, கணவன் மனைவியாக இருவருக்கும் மத்தியிலே இணைப்பையும் பாசத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறான். அவைகள் இயற்கையாக ஏற்படுபவை, அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்படுபவை, வேற எந்த சூழ்ச்சிகளோ சூத்திரங்களோ இங்கே கிடையாது. திருமணத்திற்கு பிறகு எந்த பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து அவர் ஏதாவது வசீகரம் செய்து விட்டால் என்று நினைக்க கூடாது. அந்த வசீகரத்தை அல்லாஹ்தான் செய்து விட்டான். இருவருக்கும் மத்தியிலே ஒரு பிணைப்பை, புதிய ஒரு இணைப்பை, ஒரு பாசத்தை, ஒரு இரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நான் தான் உங்களுக்கு மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு பிணைப்பை உண்டாக்கினேன். இது உங்களுக்கு ஒரு பெரும் அத்தாட்சியாகும். இன்ன செய்தாலுக்கள் ஆயாத்தில் நிக்கோமிய தபக்கரோன், இது போல சிந்தனை செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமான ஆதாரங்கள் அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி முடிப்பார். ஆக ஒவ்வொரு மனிதனுடைய துணைவியும் அவனிடத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். திருமணத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு மன நிம்மதி உண்டாகிறது. தப்சர்களிலே மூன்று விதமான நோக்கங்களை எழுதியிருப்பார்கள். நாமெல்லாம் இன்றைக்கு திருமணம் முடிக்கிறோம், என்ன நோக்கம் என்பதற்கு நமக்கு விளக்கமே தெரியாது. பையன் பயசாயிட்டான், வயசு வந்துருச்சு, அதனால பண்ணி வைக்கிறோம். பிள்ளை பெருசாயிடுச்சு, பண்ணி வைக்கிறோம். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதற்கு நோக்கம் உண்டு, எல்லா அமல்களுக்கும் நோக்கம் உண்டு. அதை நியத்து என்று சொல்லுவோம். நியத்து இல்லாமல் எந்த அமலும் கிடையாது. தொழுகையிலே நாம் நியத்தில்லாமல் அல்லாஹ்வுக்கு பரந்து தக்பீர் கட்டி தொழுது விட்டோம் என்று சொன்னால் அது தொழுகையாக கருதப்படாது. இறைவனுக்காக நான் இந்த நேர தொழுகையை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன் என்று மனதிலே கொண்டு வந்தால்தான் அது இபாதத். இல்ல வெறுமனே ஒரு அசைவு கொண்டவைதான் அவை. அதுபோல திருமணத்திற்கும் ஒரு நியத்து இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவைகள் செய்யப்படுமானால் அது வணக்கமாகவே இங்கு கருதப்படும். அந்த நோக்கங்களை இங்கே சொல்லுகிற போது முதலிலே பத்தினித்தனம், வயது வந்துவிட்ட போது இயற்கையாகவே மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த உணர்ச்சியை முறைப்படுத்துகிற ஒரு வழி. அந்த உணர்ச்சி தவறாக பயன்பட்டு விடக்கூடாது, தவறான வழியிலே செலுத்தப்பட்டு விடக்கூடாது. அதற்கான ஒரு முறை, ஒரு திட்டம், அந்த இஃபாபத் என்கின்ற பத்தினித்தனம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே திருமணம் செய்யப்பட வேண்டும். அந்த திருமணம் அது பூரண திருப்தியை கொண்டதாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற திருமணமாக அமையும். அவர்கள் இன்னைக்கு இந்த கட்டத்திலே அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கவில்லை என்று சொன்னால் அவரது மனங்கள் மாறிப்போய்விடும், அவரது செயல்பாடுகள் மாறிப்போய்விடும், தவறான சிந்தனைகளும் தவறான எண்ணங்களும் ஏற்பட்டு போய்விடும் என்று அச்சம் இருக்கிற போது அந்த திருமணத்தை செய்துவிட வேண்டும். இரண்டாவது நோக்கம், நஸ்லி என்கின்ற மனித உற்பத்தியை, மனிதனுடைய சந்ததிகளை விரிவுபடுத்துவது, அதிகப்படுத்துவது, பெருக்கம் செய்வது. திருமண உறவின் மூலமாகத்தான் அது சாத்தியமாகும். திருமண உறவின் மூலமாகத்தான் மனித சந்ததிகளை பெருக்கம் செய்ய முடியும். திருமணம் இல்லாமலும் செய்யலாம், ஆனால் அது அவ்வளவு உசிதமானதல்ல, தவறான வழி. எனவே இந்த இரண்டாவது பிச்சளங்களை அதிகப்படுத்துவது, அந்த மனிதனுடைய சந்ததிகள் இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற காலம் வரையிலும் நீடித்து வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பது. என்னுடைய சந்ததி என்னோடு முடிந்துவிடக்கூடாது, எனக்கு பின்னாலும் தொடர வேண்டும், அதற்கு பின்னாலும் தொடர வேண்டும், கியாமத்து இருக்கின்றவரை அந்த நாள் வருகின்றவரை தொடர வேண்டும். இது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது, உறவுகள் திருமணம் முடிப்பதன் மூலமாக உறவுகளை பலப்படுத்துவது. உறவுக்கார பெண்ணை திருமணம் முடிப்பது என்பது ஒன்று, உறவல்லாத மனித மற்ற மனிதர்களை திருமணம் முடிப்பதன் மூலமாக உறவுகளை விரிவுபடுத்துவது, உறவுகளை பலப்படுத்துவது. நாம் பார்க்கிறோம், திருமணத்தினுடைய உறவு சில நேரங்களிலே பெற்றோர்களுடைய உறவை கூட அடித்து சென்று விடுகிறது. பெற்றோர் என்ற உறவை கூட, உடன் பிறந்த உறவை கூட மாயமாக்கி விடுவது இல்லையா, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. எனவே இந்த உறவுகளை பேணுவது, பத்தினித்தனத்தை பேணுவது, அதுபோல சந்ததிகளை இந்த உலகத்திலே விட்டுச் செல்வது போன்ற இந்த மூன்று காரணங்களுக்காக, அந்த நோக்கங்களுக்காக திருமணம் அமையுமானால் அதுதான் இஸ்லாமிய திருமணம். ஆனால் நமது திருமணங்களுடைய நோக்கங்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பிறகு அவருக்கு இவ்வளவு பொருள் சேர வேண்டும், அதற்கு பிறகு அவருக்கு இவ்வளவு வசதி ஏற்பட வேண்டும் என்ற நோக்கங்கள் காலத்தில் இருக்கிறது. பெருமானார் செல்லல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், துன்கஹுல் மர்அத்து, ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். லி அர்பாவின், ஒன்று லி மாலிஹா, அவருடைய செல்வத்துக்காக வேண்டி, ஒலி ஹசபியா, அவருடைய குல குடும்பத்தினுடைய அந்த பாரம்பரியத்திற்காக வேண்டி, ஒலி ஜமாலியாவுடைய அவருக்காக வேண்டி, ஒலி தீனியா, அவருடைய மார்க்க பற்றிக்காக வேண்டி. நான்குக்காக வேண்டியும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பொதுவாக நடைமுறையிலே உள்ள விஷயம் என்ன என்று சொன்னால், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிற போது அந்த காலத்திலே என்ன செய்வார்கள், பொருள் நிறைய வந்து சேரும் என்பதற்காக வேண்டி திருமணம் முடிப்பார்கள். இன்றைக்கு கூட அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு இவ்வளவு சொத்து இருக்கிறது, ஒரு பொண்ணு ஒரு பையன் தான், எப்படி பார்த்தாலும் பாதிக்கு வந்துடும் நம்மளுக்கு சொத்து. இவர் இறந்து போனார் என்ற நோக்கத்திற்காக வேண்டி திருமணம் செய்கிற மரபுகள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றன. திருமணத்தின் போது வாங்குகிற பொருட்கள் வேறு, அது அல்லாது இப்படி திட்டமிட்டிருப்பார்கள். அவர் இறந்து போயிட்டாருன்னா சொத்து பொண்ணுக்கு இவ்வளவு கிடைக்கும், அந்த சொத்து வெளியிலே போயிடக்கூடாது என்பதற்காகவெல்லாம், அந்த நோக்கங்களுக்காக வேண்டியெல்லாம் திருமணம் செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நான்கு காரணங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றன. குடும்ப பெருமைக்காக வேண்டிய குடும்பம், பெரிய குடும்பம் என்றக்காக வேண்டிய அந்த குடும்பத்தோடு தன்னையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறது. அதுபோல அழகுக்காக வேண்டிய திருமணம் செய்யப்படுகிறது. மார்க்கம், மார்க்க பற்றுள்ள பெண், நற்குணம் உள்ள பெண் என்ற காரணத்திற்காக திருமணம் செய்யப்படுகிறது. நீ திருமணம் முடிக்கிற போது மார்க்கப்பட்டுடைய பெண்ணை தேர்வு செய்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்றில் வெற்றி கிடையாது. யார் மார்க்கப்பட்டுடைய பெண்ணை திருமணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி உண்டு. அங்க உட்காருங்க, அவர் உட்காரு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. பயான் செய்யும் போது இங்க வந்து தொழுகிறவங்க அந்த பக்கம் போய் தொழுதுட்டு வந்துருங்க. அப்போ பல்லப்பர் பிதாத்தின் தீனுடைய பெண்ணை தேர்வு செய்து நீ வாழ்க்கையில வெற்றி அடைந்து கொள். சரிபத்தியதாக்க, அப்படி மட்டும் நீ செய்யாம வேற நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் செய்தால் உன்னுடைய கரம் நாசமாகட்டும், மண்ணாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையில எழுந்திருக்க முடியாது. மார்க்கப்பட்டை தள்ளிவிட்டு விட்டு வேற நோக்கங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிற போது அந்த திருமண வாழ்க்கையில வர்க்கத்தில்லாது போய்விடுகிறது, அல்ல பிரச்சனைகள் உருவாகிறது. திருமணம் முடித்த மூன்றாவது நாளே வந்து நிற்கிறார்கள், பார்த்தீர்களா, ஒரு மாதம் கூட கழியவில்லை, எனக்கு சரி வரவில்லை, விவாகரத்தில் எடுத்துக் கொடுங்கள் என்பதாக. இதெல்லாம் ஏன், என்ன காரணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிகமாக சமுதாயத்தில் இருக்கிற மிகப்பெரிய பலகீனம் என்னவென்று சொன்னால், நமக்கு தெரிந்த இடங்களிலே பெண் பார்ப்பது, தெரிந்த இடங்களிலே நல்ல பெண்கள் இருப்பார்கள், நல்ல குணமான பெண்கள் இருப்பார்கள், வசதி குறைவாக இருக்கும். சொந்த பந்தங்களில் இருப்பார்கள், வசதி குறைவாக இருக்கும், அதை நாடுவதில்லை. யாரோ ஒருத்தர் தரகர்கள் எங்காவது ஒரு பொண்ணு இருப்பதாக சொல்லி வந்து அப்படியே ரீல் விடுவாங்க, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, அவ்வளவு வசதியோடு இருக்கிறார்கள், இவ்வளவு வசதியோடு இருக்கிறார்கள் சொல்லி வருகிற போது அந்த பந்தாவை எல்லாம் காட்டுவாங்க. அதை பார்த்து ஏமாந்து விழுந்து திருமணம் முடித்து விட்ட பின்னால் இரண்டு மாதமும் கூட கழிந்திருக்காது, பெண்ணு சரியில்லை, குடும்பம் சரியில்லை அப்படின்னு வந்து நிக்கிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கப்பட்டுடைய பெண்ணை தேர்வு செய்யுங்கள், அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முக்கியம் இல்லையா? ஒரு திருமணத்தின் மூலமாக அவனுடைய மனம் அமைதி பெற வேண்டும், அவனுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். திருமணத்தின் மூலம் அவனுக்கு மன உளைச்சலும் சிரமங்களும் ஏற்பட்டால் அதற்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா? அதற்கு பகரம் கொடுக்க முடியுமா? அவர் சொத்தையும் அவருடைய பணத்தையும் பார்த்து திருமணம் செய்து விட்டோம், அதற்கு பிறகு அவன் படுகிற சிரமங்களும் அவன் படுகிற கஷ்டங்களும் எத்தனை சொத்துகளுக்கு மீடாக அமையுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படி நரகமாக அமைந்துவிடும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், யார் இதாக்கும் மண் தரலோட குழுக்கும் நல்ல குணம் உள்ள ஒரு பெண், மார்க்க பற்றுள்ள ஒரு பெண், அப்படி ஆணோ பெண்ணோ அப்படிப்பட்டவர்கள் வந்து நீங்கள் பொருந்திக் கொள்கிற வகையில் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக திருமணம் செய்து வைத்து விடுங்கள். மற்றதை பார்க்காதீங்க, மற்றதெல்லாம் தானா வரும். முதல்ல அறிவு என்பது இதுதான். இன்றைக்கு ஒரு பெண்ணை மார்க்கப்பட்டுடைய பெண்ணை நாம் கண்டுகொள்ள முடியுமா? எவ்வளவு அதற்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது, எவ்வளவு அதற்கு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கிறது. வருட கணக்கில் உட்கார்ந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம் இன்றைக்கு தேர்வு செய்ய முடியவில்லை இல்லையா? நீங்கள் பொருந்திக் கொள்ளுகிற குணங்களும் மார்க்க நடைமுறைகளும் இடத்திலே இருக்குமானால் உடனடியாக அந்த அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நீங்கள் திருமணம் முடித்து வைத்து விடுங்கள். இல்லா தஃபலு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் தக்குன் ஃபித்னதன் ஃபில் அர்லி வ ஃபஸாதன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அந்த திருமணத்தின் மூலமாக அப்படி நல்ல நிலையில உள்ளவை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மிகப்பெரிய குழப்பங்களும் மிகப்பெரிய பூமியிலே மிகப்பெரிய அழிச்சாட்டியங்களும் அக்கிரமங்களும் ஏற்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்பங்களிலே நிம்மதி இல்லாத போய்விடுவதும் இன்றைக்கு சமுதாய மக்கள் நீதிமன்றங்களுடைய படியை ஏறி 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 இறங்குவது எல்லாம் இப்படிப்பட்ட கோளாறுகளின் காரணமாகத்தான். எனவேதான் திருமணத்திற்கு முன்னால் பெண் பார்ப்பதில் இருந்து அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை பற்றி விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் திருமணம் முடிக்கப் போகிற ஆணோ பெண்ணோ ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருமணத்திற்கு முன்னால் திருமணம் உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த புது மாப்பிள்ளையும் புது பெண்ணும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதை இஸ்லாம் சுன்னத்தாக நடைமுறையாக ஆக்கி வைத்திருக்கிறது. ஆனால் பெற்றோர்கள் அதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்து விட்டு அவர்களை கண்டுகொள்ள விடுவதில்லை. கடைசியிலே பார்த்தால் திருமணம் முடித்த பிறகு முதல் நாள் இரவிலே இரண்டாம் நாள் இரவிலே ஒருவருக்கொருவர் வெறுக்குகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு போவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எக்காரணத்தை கொண்டு அவருடைய அந்த பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த தகுதி வந்துவிட்டது என்று சொன்னால் திருமணம் முடித்து விட வேண்டும். பொதுவாக திருமணம் சுன்னத் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. யாருக்கு சுன்னத் என்று சொன்னால் அவனுக்கு திருமணம் முடிப்பதற்குரிய வசதி இருக்கிறது, ஆண்மையும் இருக்கிறது, இல்லறத்தில் ஈடுபடுகிற சக்தியும் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அவனுக்கு சுன்னத். ஆனால் அதையும் கடந்து ஒரு மனிதனுக்கு வயது கடந்து போய் அவன் தவறான வழியில் ஈடுபட்டு விடுவோம் என்று அச்சம் இருக்குமானால், நம்முடைய அந்த உணர்ச்சிகளை தவறான வழியை பிரயோகித்து விடுவோம் என்று அச்சம் இருக்குமானால் அவன் திருமணம் முடிப்பது வாஜிபாகும், கட்டாயமாகும். சுன்னத் என்ற நிலையிலே இருந்து அது கட்டாயம் என்ற அளவுக்கு உயர்ந்து போய்விடுகிறது. எனவேதான் இந்த மாதிரியான நிலைகளிலே மனிதனுடைய வாழ்வு ஒழுக்கங்களை பராமரிப்பதற்கும் அவருடைய சிந்தனைகள் சிதறிவிடாமல் போவதற்கும் அவருடைய மனங்கள் தூய்மை அடைவதற்கும் இப்படிப்பட்ட திருமணம் மிகப்பெரிய முக்கிய அம்சமாக இருக்கிறது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் திருமணம் முடிக்கிற போது ஆலமுன் நிக்காஹி பரக்கத்தன் ஐசுராம ஊனத்தன், எந்த திருமணத்திலே பறக்கத்து திருமணத்திலே பறக்கத்து என்று சொன்னால், நாம் திருமணம் முடிக்கிற போது நிறைய உணவு சமைத்தோம், நிறைய பேர்கள் சாப்பிட்டார்கள், நல்ல வந்தவர்கள் எல்லாம் திருப்தியாக சென்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ் பறக்கத்தா இருந்தது. அது பறக்கத் அல்ல, சாப்பாடு பற்றாக்குறை இல்லாத அளவுக்கு நிறைவாக இருந்தது, நல்லபடியாக நடந்தது, அது பறக்கத் அல்ல. திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி வாழ்கிறார்கள், எந்த விதமான மனமுடியும் இல்லாமல் இருக்கிறார்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அந்த பெண்ணுடைய குணம் அந்த ஆணுக்கும் அந்த ஆணுடைய குணம் பெண்ணுக்கும் திருப்தி கொண்ட நிலையில இருக்கிறதா, அதற்கு பிறகு அவருடைய வாழ்வு எப்படி இருக்கிறதா தான் பறக்கத். அப்படிப்பட்ட பறக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் சல்லாறு சொன்னார்கள், பறக்கத்திலே மிக ஆழம் உயர்ந்த அந்த உயர்ந்த அளவிலே பறக்கத்தை பெறுகிற திருமணம் ஐசருணத்துள், எந்த திருமணம் செலவு கம்மியாக இருக்கிறதோ அதுதான் மகத்தான பறக்கத்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆரம்பத்தில் இருந்து திருமண செலவுகள் எவ்வளவு நடைபெறுகின்றன சிந்தித்து பார்க்கிறோம், எவ்வளவு அனாச்சாரமான செலவுகள். சல்லாலே சொன்னார்கள், ஆளுநர் நிக்கா திருமணம் முடிக்கிற போது அதை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே அறிவிப்பு செய்யுங்கள். வஜாலுஹு ஃபில் மசாஜிதி, திருமணங்களை பள்ளிவாசலே வைத்து நடத்துங்கள். வலரிபு அலைய வித்து ஃபூஃபி, திருமணத்தை அறிவிப்பு செய்கின்ற வகையிலே தஃப் அடித்து அதை அறிவிப்பு செய்யுங்கள். இந்த மூன்று விஷயங்களை சொன்னார்கள், அறிவிப்பு செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் யாராவது யாரையாவது அழைத்துக் கொண்டு போவார்கள். ஆரம்ப காலத்தில் அவர் மனைவி தானா அல்லது யார் என்றெல்லாம் தெரியாது. திருமணம், நான் இந்த பெண்ணை திருமணம் செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிற போது அவர் மக்களுக்கு மத்தியில் நடந்து செல்கிற போது அந்த தவறான கண்ணோட்டம் இருக்காது. அவன் திருமணம் முடித்திருக்கிறான், அவன் புது மனைவியோடு போகிறான் என்ற எண்ணம் ஏற்படும், தவறான கண்ணோட்டம் ஏற்படாது என்ற காரணத்தினால்தான் அதை அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று வந்து வருகிற போது அதற்காக வேண்டிய ஒரு பத்திரிகை 150 ரூபாய் கொடுத்து அடித்து கொடுக்க வேண்டுமா, யோசித்து பார்க்க வேண்டும். 2000 3000 பத்திரிகை அடிக்கிறார்கள். 150 ரூபா 200 ரூபா ஒரு பத்திரிகை. என்ன அதுல இருக்கிறது? 200 ரூபாய் கொடுத்து அடுத்த பத்திரிகை இவன் எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்ட போகிறானா? கல்யாணம் முடிஞ்சவனா குப்பை தொட்டிக்கு தான் போவோம் இல்லையா? எவ்வளவு வீணாகிறது. ஒரு அறிவிப்பு, திருமணம் இந்த இடத்துல இந்த தேதியில இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் நடைபெறுகிறது என்று அறிவிப்பு செய்வதற்கான ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை போதுமானது இல்லையா நினைவுக்காக வேண்டி? அதை விட்டுவிட்டு அதுல ஒரு நம்ம போய் இந்த மாதிரி பத்திரிகை அடிச்சு கொண்டு கொடுத்தா நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா நினைப்பான். நம்ம டேட்டஸ்ட் என்ன, அது என்ன, இது என்ன? அதுக்காக தான் பத்திரிகை அவ்வளவு பத்திரிகை, அவ்வளவு விலை உயர்ந்த பத்திரிகை. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரையிலும் பாருங்கள், திருமண மண்டபங்களை ஜோடிப்பதும் அலங்கரிப்பதும் அதற்காக செலவு செய்வதும் அவரு அவர் பிள்ளைக்கு அப்படி நடத்திருக்கார். நம்ம என்ன குறைஞ்சாலா நம்மபார் எப்படி நடத்த போறோம்? இது மாதிரியான வரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவம் எந்த அவசியமும் கிடையாது, அதனால எந்த பயனும் கிடையாது. ஆனால் நெருக்கடியான வாழ்க்கைக்கு அவர் உள்ளாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வழிமுறையை விட்டுவிட்டு தாழ்ந்தோண்டித்தனமாக மனோச்சியை பின்பற்றி அவர்கள் செய்கின்ற காரியங்கள் தம்பதியினருக்கிடையே நெருக்கடி ஏற்படுத்திவிடும், வாழ்க்கையில கசப்பு உண்டாக்கிவிடும். எவ்வளவு செலவு பண்ணி திருமணம் முடித்த பிறகு அது வேண்டாம் என்று வருகிற போது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது. செலவு செய்த பணங்களுக்கு இவ்வளவு வீணாக்கி விட்டோம் என்ற கவலை உண்டாகிறது அல்லவா? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியான வாழ்க்கைக்கு, பரக்கத்துடைய வாழ்க்கைக்கு அப்படி சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, திருமணத்திற்கு முன்னதாக நாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. பெண்களுக்கும் அவர்களுடைய வயது வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் வயது வருவதற்கு முன்னதாகவே சிந்தனைகள் மாறி போய்விடுகின்றன, சூழல்கள் அந்த மாதிரி இருக்கிறது. திருமணத்திற்குரிய தகுதி அவர்களுக்கு வரவில்லை உடல் ரீதியாக, அந்த உடல் ரீதியான எந்த விதமான தகுதியும் பக்குவமும் வராத நிலையிலேயே அவர்களது மனங்கள் மாறி போய் விடுகின்றன. அவர்களை பாதுகாப்பது என்பது பெரிய சிரமமான காரியம்தான். இப்படி இருக்கிற சூழலிலே அந்த பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் ஈடுபடுவதிலே எப்படி வியாபாரத்திலே தொழிலிலே நாம் அதை லாபங்களை ஈட்ட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு மும்முரமாக இறங்குகிறோமோ அதுபோல மும்முரமாக இறங்க வேண்டும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. வசதி வரவில்லையே, சில பேர் இப்படி சொல்வதுண்டு, பையனுக்கு திருமணம் முடிக்கலையா, ஆமா அவன் என்ன 10,000 சம்பளம் வாங்குறான், இதை வச்சு எப்படி ஒரு பொண்ணை கூட்டு வந்து குடும்பம் நடத்துவான்? கடைசியில் அந்த பொண்ணுக்கு நம்ம தான் சேர்ந்து சாப்பாடு கொடுக்கணும். இப்படி எல்லாம் சிலர்கள் பேசுவதை கேட்கிறோம். இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வாழ்க்கையில் அயாமா மின்கும் சாலஹீன இபாதிக்கும் ஐயமாய்க்கும், உங்களிலே உள்ள நல்லவர்கள் அது அடிமைகளாக இருந்தாலும் சரி, சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அவர்கள் வறுமை நிலையில் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹால் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கி வைப்பான், அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். ஒரு மனிதனை தொழுங்கள் அவனை செல்வந்தனாக ஆக்குவேன் என்று சொல்லவில்லை. நீ நோம்பு 30 நோம்பை கடைபிடி உன்னை செல்வந்தனாக்குவேன் என்று சொல்லவில்லை. திருமணம் முடித்து நீங்கள் அவர்களை நான் செல்வந்தனாக ஆக்குகிறேன், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் என்று அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், மூன்று விஷயங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். மூன்று விஷயங்களை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். சலாசத்துல் ஹக்குன் அலல்லாஹி அவுனுஹும், அல்லாஹ் தஆலா தன்னின் மீது அதனை கடமையாக ஆக்கி கொண்டிருக்கிறான். அந்த மூன்று பேர்களுக்கு உதவி செய்வதை அதில் ஒன்று அல்லாஹ்வின் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டி திருமணம் முடித்த அந்த மணவாளன் அவனுக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கடமையாக ஆக்கியிருக்கிறான், பொறுப்பாக ஆக்கியிருக்கிறான். உரிமை சீட்டு எழுதிவிடப்பட்ட அடிமை, அந்த காலத்தில் அடிமைகள் மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எஜமான இடத்தில் உரிமை சீட்டு வாங்கியிருப்பார்கள், இத்தனை மாதத்திற்குள்ளாக உன்னுடைய உனக்கு இவ்வளவு தொகையை நான் செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி வாங்கிக் கொள்வார்கள். அந்த தொகையை செலுத்துவதற்காக வேண்டி பாடுபடுகிறானே அந்த அடிமைக்கு அல்லாஹ்வுடைய உதவி கட்டாயம் இருக்கும். அது அவனுக்கு உதவி செய்து அல்லாஹ் தன்னின் மீது பொறுப்பாக்கிக் கொண்டான். யார் அல்லாஹ்வுடைய வழியிலே போருக்காக வேண்டி புறப்பட்டு செல்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வதை தன்னுடைய பொறுப்பாக ஆக்கிக் கொண்டான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதுல பாத்திமா அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திருமணம் முடிக்கிற போது அல்லாஹ்விடத்தில் ஒன்றுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து பெண் கேட்கிறார்கள், பெண் கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி கேட்டார்கள், பாத்திமாவை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? அப்படியே நேர் மாற்றம். இன்றைக்கு ஆண்டத்தில் எதுவுமே தேவையில்லை. உடுத்த துணியோடு வந்து பெண் கேட்டாலும் ஆண்தான் கேட்பா என்ன கொடுப்பீங்கன்னு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலீலாவர்களை பார்த்து தன்னுடைய சிறிய தந்தையின் மகன் தான், தன்னோடு இருப்பவர் தான் என்றாலும் கூட பாத்திமாவை திருமணம் கொடுப்பதற்கு உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. யார் சொல்லா இடத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பதில் செல்லாவது நினைவுபடுத்தினார்கள், இந்த போரில் ஒரு கவசம் இருந்தது, உருக்கு சட்டை, இந்த கவசத்தை என்ன செய்தீர் என்று கேட்டார்கள். சொல்லா அதை நான் வைத்திருக்கிறேன், அது ரொம்ப விலை உயர்ந்த கவசம். அப்படியானால் அதை கொண்டு இன்னார் இடத்திலே அந்த உருக்கு சட்டையை வாங்குகிற இன்னார் இடத்திலே அதை கொண்டு கொடுத்து பணம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். 500 திரகங்களுக்கு அந்த உருக்கு சட்டை விலை போனது. அதில் 400 திரகங்களை பாத்திமாவுக்கு மகராக கொடுத்து விட்டு பாக்கி இருக்கிற 100 திரகங்களுக்கு உங்களுக்கு ஆடையும் நறுமணப் பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி 400 திரகத்தை தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு விற்று விட்டு அதை கொண்டு வந்து வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்கள் வாழ்க்கையில அவர்கள் பலவிதமான சிரமங்களை அடைந்தாலும் அவர் சந்ததியினர்கள் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 80,000 தீனார்கள் இந்த சமுதாயத்திற்கு தர்மம் செய்கிற அளவுக்கு வளர்ந்தார்கள். அவர்களது காலத்தில் அவர்கள் பட்ட சிரமங்கள் எல்லாம் அவர் சந்ததியினருக்கு ஏற்படவில்லை. மிகப்பெரிய செல்வந்தர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு கூட அந்த சந்ததி இந்த உலகத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறது. கியாமத்து நாள் வரையிலும் இருக்கும் பெருமானார் சல்லாசன் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு சகாபாக்களும் அனுபவ ரீதியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம். ஆரம்பத்தில் திருமணம் முடிக்காத போது நம்முடைய வருமானம் என்ன இருந்தது, இன்றைக்கு எப்படி பல்கி பெருகி இருக்கிறது. பெரிய வீடு இருந்தாலும் சரி, தினமும் அதை விட அந்த காலத்திலே உண்ட உணவை விட அரிசியான உணவுகளை உண்டாலும் கூட அல்லாஹ்வால் அதுக்குரிய வசதிகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறான். ஒருபோதும் திருமணம் முடித்தவர்கள் அல்லாஹ் ஏழையாக்க மாட்டான். ஆனால் அந்த நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். என்னுடைய பத்தினித்தனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு மனிதர் திருமணம் செய்கிற போது அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாம் சொல்லித்தருகிற முறையில் திருமணம் நடைபெறுமானால் இந்த திருமணங்களில் குழப்பம் உண்டாகாது. சஹாபாக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் திருமணம் முடித்தார்கள், இந்த ஆண்டாண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். யாரும் பஞ்சாயத்துக்குன்னு போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் நிற்கவில்லை. இன்னைக்கு எத்தனை பஞ்சாயத்து, கோர்ட்டுகளிலே பஞ்சாயத்து, மஹல்லா பள்ளிவாசல்களிலே ஜமாத்துகளிலே பஞ்சாயத்து, அது அல்லாமல் அங்கங்கு இருக்கக்கூடிய தனிநபர் இடத்திலே ஒவ்வொருத்தருடைய குடும்ப பஞ்சாயத்து. ஏன் இவ்வளவு பெருகி போயிருக்கிறது என்று சொன்னால், ஆரம்பத்திலேயே அதனுடைய சரியான ஒரு நடைமுறை இல்லாத காரணத்தினால், இஸ்லாத்தினுடைய இஸ்லாம் இந்த விஷயத்தில் என்ன சொல்லுகிறது என்று அதை பற்றி கவனமே இல்லை, கவனமே எடுத்துக்கொள்வதில்லை. ஏதோ எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க, அதனால நம்மளே செய்யறோங்கிற நிலையில போய்விட்ட காரணத்தினால் பலவிதமான கவலைகளுக்கும் துக்கங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாக வேண்டியிருக்கிறது. இவைகளை நினைவிலே கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நாம் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நாம் நடத்துகிறோமோ திருமணங்களை, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அந்த அன்பும் அவனுடைய இரக்கமும் அவனுடைய வரக்கத்தும் நமக்கு உண்டாகும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் இந்த சமுதாயத்தில் ஒழுக்க சீலர்களாக, பத்தினித்தனமுடையவர்களாக, எந்த நிலையிலும் நம்முடைய கற்பை பாதுகாக்குகின்ற அந்த நல்ல பண்புள்ளவர்களாக அல்லாஹ் இந்த சமுதாய மக்கள் அனைவரையும் நாய்க்கு அருள்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குதவான் அலஹம்துலா இருக்கிறார். திரும்ப சின்னத்தில்